ராதே கிருஷ்ணா. சனாதனமான ஹிந்து தர்மத்தில் இயற்கையே பகவான். எந்த விஷயத்தை எடுத்தாலும் பகவத் சம்பந்தமாக தான் சனாதனமான தர்மம் பேசுறது. அதிலும் இயற்கையில் இருக்கக்கூடிய மரங்கள், பறவைகள், ஜலம் எல்லாமே பகவத் ஸ்வரூபம்தான். அதுலேயும் நதிகள் எல்லாமே கவனிச்சு பார்த்தோம்னா பகவத் ஸ்வரூபமாக தான் பேசிட்டு இருக்கோம். அதுலேயும் காவேரி ரொம்ப ஆச்சரியமானவள். சொல்றதுக்கெல்லாம் கங்கா, யமுனா, சரஸ்வதி, காவேரி. காவேரிக்கு அத்தனை ஒரு ஏற்றம் உண்டு. காவேரி கரையில தான் நிறைய திவ்ய தேசங்களே இருக்கு. 108 திவ்ய தேசங்கள்ல நிறைய திவ்ய தேசங்கள் காவேரி ஆற்றங்கரையில தான் இருக்கு. ஸ்ரீரங்கநாதமே காவேரி மத்தியத்துல தானே ஜம்முன்னு படுத்துருக்கார். அமக்கலமா குலசேகர ஆழ்வார் சொல்றார், திரைக்கையால் அடிவருள பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டுகொண்டு என் கண் இணைகள் என்றுகளோ கழிக்கும் நாளே அப்படின்றார். காவேரி தன்னுடைய அலைகள்னால ரங்கநாதனுடைய திருவடிய தடவி கொடுக்கிறாளே. அந்த ஸ்ரீரங்கத்துல படுத்துருக்கிற ரங்கநாதனை நான் என்னைக்கு என் கண்கள்ல கண்ணீர் வழிய நான் பார்த்து அனுபவிப்பேன் அப்படின்னு கேட்கிறார். கங்கைக்கு என்ன ஏற்றம் உண்டோ அதே ஏற்றத்தை பகவான் காவேரிக்கும் கொடுத்திருக்கான். ஒரு சந்தர்ப்பத்துல கங்கா, யமுனா, சரஸ்வதி, காவேரி இவாளாரும் அழகா விளையாடிட்டு இருந்தா தேவதா ரூபத்துல. அப்ப ஒரு கந்தர்வன் போனான், அவ விளையாடி முடிக்கிற நின்று அழகா அவளை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு போனான். அவளுக்குலாம் ஒரே சந்தோஷம். ஆனா திடீர்னு ஒரு ஆர்குமெண்ட் வந்துடுத்து, அவன் நம்மள யார பார்த்து நமஸ்காரம் பண்ணான் அப்படின்னு சொல்லி. உடனே நேர ஆச்சரியமா இந்த கந்தர்வனையே போய் கேட்டார்கள். அவன் சொன்னா, உங்கள யார் சீனியரோ, யார் ரொம்ப வசதியோ அவளுக்கு நமஸ்காரம் பண்ணேன் அப்படின்னு விட்டான். எல்லாரும் சரி அப்படின்னு விட்டுட்டு போயிட்டா. ஆனா கங்கைக்கும் காவேரிக்கும் மட்டும் நல்ல ஆர்குமெண்ட் வந்துடுத்து, நீயா நானா, நீயா நானா, நீயா நானா. கடைசியில பிரம்மதேவன் கிட்ட போய் கேட்டார்கள். பிரம்மதேவன் சொன்னார், எந்த ஜலம் பகவானுடைய திருவடியை தொட்டு அலம்பித்தோ அதுவே வசத்தின்னுட்டான். அப்ப கங்கை வசத்தின்னு ஆயிடுத்து. காவேரி ரொம்ப வருத்தப்பட்டா, அப்ப நான் வசத்தி இல்லையோ அப்படின்னா. இப்ப பிரம்மா சொன்ன, அம்மா உனக்கு அந்த தகுதியை கொடுக்க என்னால ஆகாது, நீ பகவானை குறிச்சு தவம் பண்ணுன்னு சொல்ல காவேரி மாதா அழகா கும்பகோணத்துல திருச்சேரை அப்படின்னு ஒரு திவ்ய தேசம், அந்த இடத்துல வந்து தவம் பண்ணா 3000 வருஷத்துக்கு மேல தவம் பண்ணா அப்ப பகவான் பிரத்யக்ஷமா ஆவிர்பவிச்சான். என்ன வரம் வேணும் அப்படின்னா, கங்கையை போல எல்லாரும் என்னையும் கொண்டாடணும், எனக்கும் அந்த பவித்திர தன்மை வேணும் அப்படின்னா. பகவான் கங்கைக்கு சமமா கங்கையை விட வசத்தியா உன் எல்லாரும் கொண்டாடுவார்கள் அனுகிரகம் பண்ணி அழகா தானே ஒரு சின்ன குழந்தைய ஆவிர்பவிச்சு காவேரி மாதா மடியில உக்காந்துட்டார். அதனால பகவானுக்கும் அம்மாவானதுனால காவேரிக்கு கங்கையை விட ஏற்றம் ஜாஸ்தி. அதனாலதான் காவேரி நதியில குளிச்சாலோ காவேரி நதியுடைய ஜலத்தை குடிச்சாலோ நிச்சயமாவே நல்ல கதி கிடைக்கும்ன்றது சாஸ்திரம். இன்னைக்கும் திருச்சேரியில அந்த காவேரி மாதாவுக்கு ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில்ல அழகா காவேரியுடைய மூர்த்தி, அந்த காவேரி மாதாவுடைய மடியில குஞ்சலமா பெருமாள் இருப்பார். அத்தனை வசதி. அதனாலதான் எங்க போனாலும் பாருங்கோ எல்லாரும் காவேரி நதிக்கரை விட்டு எங்கேயோ போயிருப்பார். காவேரி நதிக்கரை சம்பந்தம் கூட இருக்காது. ஆனா அவ கூட ஆடி 18 கொண்டாடுவா. இந்த ஆடி 18 காவேரியில வெள்ளம் ஜம்முன்னு வரும். ஏன்னா ஜலம் இருந்தாதான் லோகம் நன்னா இருக்கும். இப்ப அந்த ஜலத்தை கொண்டாடணும், அதை மரியாதை பண்ணணும். நீரின்றி அமையாது உலகம். இன்னைக்கெல்லாம் அந்த ஜலத்தை ஜாகிரதையா வச்சுக்கணும், செலவு பண்ணக்கூடாது அப்படின்னா சொல்லி நிறைய புதுசு புதுசா சொல்றா பாருங்க. யோசனை பண்ணி என்விரான்மெண்டல் இவாள்லாம். ஆனா அந்த காலத்துல நம்ம பெரியவாள்லாம் நதி ஜலத்துல எல்லாம் ரொம்ப வசத்தியா தெய்வமா மாதாவா கொண்டாடினார்கள். நல்ல கங்கா மாதா, காவேரி மாதா, தாமிரபரணி மாதா அப்படின்னு ஆச்சரியமானவள் அந்த காவேரி. அந்த காவேரியுடைய மத்தியத்துல தான் ஜம்முனு ரங்கநாதர் அமக்கலமா படுத்துருக்கார். வண்டினம் உரளும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீது அணவும் சோலை, குயிலினம் கூவும் சோலை. விபீஷணன் ரங்கநாதனை ஸ்ரீலங்காவுக்கு எடுத்துட்டு போறான். அப்ப ரங்கநாதன் பார்த்தார், இந்த காவேரி கொள்ளிடத்துக்கு நடுவில் இருக்கிற இந்த சின்ன ஐலாண்ட், ஐயோ எவ்வளவு நன்னா இருக்க, இங்க ஜிலுஜிலும் காத்து வருமே, இங்க செட்டில் ஆகிட்டா நன்னா இருக்குமேன்னு சொல்லி பகவான் தானாகவே விபீஷணனுக்கு ஒரு கலப்பை கொடுத்து அவனை கீழே இறக்க சில இடங்கள் அனுஷ்டானம் பண்றதுக்காக இறங்கினான் இருக்கு. அந்த அழகா ரங்கநாதன் அங்க கீழே வச்சுட்டு அவன் அனுஷ்டானம் பண்ண பகவான் அங்கேயே செட்டில் ஆயிட்டார். விபீஷன் எவ்வளவோ கெஞ்சினான், இல்லப்பா இந்த இடம் நன்னா இருக்கு, நான் உன் ஸ்ரீலங்காவை பார்த்துட்டுதான் படுத்துட்டு இருக்கேன், வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி அப்படின்றார் தொண்டடி பொடியாழ். அந்த காவேரி மத்தியத்துல படுத்துக்கணும்னு ரங்கனுக்கே ஆசை இருக்குன்னா இதுக்கு மேல காவேரி மகிமே வேற என்ன சொல்றது நம்ம. அதுவும் ஸ்ரீரங்கப்பட்டினம் கர்நாடக தேசத்துல, ஸ்ரீரங்கப்பட்டினத்துல பார்த்தோம்னா ரங்கநாதன் திருவடியில குஞ்சலமா உட்காந்துருப்பான் காவேரி மாதா. அந்த காவேரி மாதா நன்னா ஜம்முன்னு பெருக்கெடுத்து வரணும், எல்லா ஜனங்களுடைய பசி தீரணும், எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு கிடைக்கணும், நல்ல ஜலம் கிடைக்கணும், ஒவ்வொரு ஜீவனுடைய அத்தியாவசிய தேவை ஜலமும் ஆகாரமும். இந்த ஆடிப்பெருக்கு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவோம், காவேரி மாதா நன்னா பொங்கி வரணும், காவேரி கங்கா யமுனா சரஸ்வதி எல்லா நதிகளும் தாமிரபரணி எல்லா நதிகளும் நன்னா இருக்கணும். ஏதோ ஒரு மூலையில் உட்கார்ந்து கூட இன்னைக்கு ஆடிப்பெருக்கு கொண்டாடினு இருக்க இல்லையா, இப்ப காவேரி எவ்வளவு வசதி பாருங்க. கங்கையை நினைச்சி ஒரு பண்டிகை நமக்கு கிடையாது, கங்கையை நினைப்ப தெரியுமா தீபாவளி அன்னைக்கு நினைப்போம் கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்னு கேட்போம். அதுபோல இந்த காவேரி ஆடிப்பெருக்கு நமக்கு ஆனந்தம் பெருகட்டும், நம்பிக்கை பெருகட்டும், பக்தி பெருகட்டும், ஞானம் பெருகட்டும், வைராக்கியம் பெருகட்டும், ஸ்ரத்தை பெருகட்டும், வினயம் பெருகட்டும், குடும்பத்துல நிம்மதி பெருகட்டும், சரீரத்துல ஆரோக்கியம் பெருகட்டும். சரியா அந்த காவேரி மாதாவுடைய கரையில தான் திருக்குடந்தை ஆறாவமுதன் கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தைகள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுன்னு திருமழிசி ஆழ்வார் கேட்க எழுந்து அப்படியே படுத்துண்டே எழுந்து காட்சி கொடுத்துட்டு இருக்கான். காவேரி கரையில் அவ்வளவு திவ்ய தேசங்கள் இருக்கு, அந்த பகவானும் அந்த காவேரி மாதாவும் நம்ம கூட என்னைக்குமே இருக்கட்டும். மனசுல பக்தி காவேரி மாதிரி இருக்கட்டும். நடந்தாய் வாழி காவேரி, ஜெய் போலோ காவேரி மாதா கி ஜெய். எல்லாரும் ஆடிப்பரு